முதல் வாசகம். அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 12 முதல் 22 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, இஸ்ரேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமென்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழி மரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவர்க்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓரவஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பேராலே ஆணையிடுங்கள், அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆட்களாய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல பெருக செய்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசீர் வழங்குகின்றார். எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அவருன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. Alleluia, 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 Alleluia. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 22 தொடங்கி 27 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரி செலுத்தவில்லையா என்று கேட்டனர். அவர், ஆம், செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேச தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகிறார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா, மற்றவர்களிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவர்களிடமிருந்து என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவரல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாயிருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு, முதலில் அகப்படு மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் யார்? அந்த இறைவன் எத்தகைய பண்புகளை கொண்டவர், அந்த இறைவன் தான் தெரிந்தெடுத்த மக்களுக்கு எவையெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார், இத்தகைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாகத்தான் இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தைகள் இங்கு அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இணைச்சட்ட புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே, கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே மோசே வழங்கிய பேருரை அங்கு நமக்கு தரப்பட்டிருந்தது. அந்த பேருரையானது இறைவனின் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இறை நம்பிக்கை உள்ளவர்களாக அங்கு தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வதற்கான ஒரு அழைப்பாக அங்கு மோசே அந்த மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். அப்படி எடுத்து கூறிய அந்த செயல்கள், அந்த சொற்களிலிருந்து பார்க்கின்ற பொழுது மூன்று விதமான சிந்தனைகளை நம்மால் கட்டமைக்க முடியும். முதலாவது, கடவுள் அதாவது இறைவன் யார்? இரண்டாவது, அந்த இறைவன் எத்தகையவர்? மூன்றாவது, அந்த இறைவன் தான் தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கு எவற்றையெல்லாம் செய்து கொடுத்தார் என்பதுதான். அப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் யார் என்கின்ற இந்த கேள்வி பரவலாக கேட்கப்படும் ஒரு கேள்வியாகவே இன்று பார்க்கப்படுகிறது. இந்து சமயத்தை சார்ந்த ஒரு நண்பரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டால், எம்பெருமான் சிவனானே அனைத்தறியும் படைத்தவர், அவர்தான் கடவுள் என்று சொல்லுவார். பௌத்த மதத்தை சேர்ந்தவரை கடவுள் யார் என்று கேட்டோம் என்றால், எவர் ஒருவர் அனைத்தையும் துறந்தவராக தன்னையே முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியுமோ தன்னை உணர்ந்தவர்தான் அங்கு கடவுள் என்று சொல்லுவார். இஸ்லாமிய சகோதரரை பார்த்து கடவுள் யார் என்று கேட்டோம் என்றால், கடவுள் ஒருவரே, அவரேதான் அல்லாஹ் என்று சொல்லுவார். இறுதியில் கிறிஸ்தவரை பார்த்து கேட்டோம் என்றால் அவர் சொல்லுவார், தந்தை மகனாக தூய ஆவியாராக இருந்து இந்த உலகனை படைத்தவர் அவர், இந்த உலகனை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அவர், அதே போன்று பராமரிப்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்திற்கும் எவையெல்லாம் தேவை என்று உணர்ந்தவராக படைப்புகளின் தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவரேதான் கடவுள் என்பதனை அங்கு பல்வேறு மனிதர்களுடைய அவர்களின் சமய நம்பிக்கைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறுதியில் இவை அனைத்தையும் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டோம் என்றால் அவருடைய பதில்மொழி எதுவாக இருக்கும்? நிச்சயமாக அவர் இதைத்தான் கூறுவார். தேவையில் எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கிறானோ, அந்த மனிதனுடைய தேவையையும் துன்பத்தையும் எந்த ஒரு மனிதனால் உணர்ந்து கொள்ள முடிகிறதோ, உணர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த துன்பத்தில் எவனொருவன் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறானோ அவன்தான் கடவுளாக இருக்க முடியும். எந்த ஒரு மனது அந்த துன்பத்தோடு இணைந்து அவனோடு உறவாடுவதற்கு செல்லுகிறதோ அதுதான் கடவுளாக இருக்க முடியும் என்பதனை கடவுள் நம்பிக்கை இல்லாத நண்பர்கள் அங்கு கூறுவதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியாக கடவுள் யார் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பல்வேறு நம்பிக்கைகளின் அடிப்படையில், பல்வேறு செயல்பாடுகளின் அடிப்படையில் பலவிதமான பதில்களை நம்மால் பெற முடியும். ஆனால் இன்று வாசிக்க கேட்ட இந்த வாசகங்களின் அடிப்படையில் இந்த கேள்வியினை நம்மிடத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது அங்கு அழகான பதில்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே கடவுள் யார் என்பதனை அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களின் வாழ்வின் முறையினின்றே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி கடவுள் யார் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய இந்த வேளையிலே அவர் எத்தகையவராக இருக்க முடியும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகத்தில் மோசே சரியான பதிலை நமக்கு விட்டு செல்லுகிறார். அங்கு அவர் அழகாக கூறுகிறார், அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை. எப்படி? கடவுள் யாரிடத்திலும் ஓர வஞ்சனை செய்வதில்லை. இரண்டாவது, அவர் எந்த ஒரு மனிதரிடமிருந்தும் கையூட்டு பெறுவது கிடையாது. இன்று இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களை போன்று இந்த செயலை செய்வதற்கு இவ்வளவு செலவாகும் என்று சொல்லுகின்ற இன்று இந்த மனிதர்கள் வாழுகின்ற இந்த சமூகத்தில் பல மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் கடவுள், நான் உனக்கு இவற்றை செய்கிறேன், இதற்கு நீ இதை செய்து கொடு என்று சொல்லி அதற்கான கையூட்டு பெறுவதோ அதற்கான தொகையை பெறுவதோ கிடையாது. மூன்றாவதாக, அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய இறைவனாக அவர் இருக்கிறார். இறுதியாக, அந்நியருக்கு அகதிகளுக்கு உணவினை கொடுக்கின்றவராக, உறைவிடத்து ஏற்படுத்தி கொடுக்கின்ற இறைவனாகவே அவர் இருக்கிறார் என்பதனைத்தான் அங்கு மோசே அந்த மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு காலத்தில் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்தீர்கள். அந்த தேவன் உங்கள் மீது இரக்கத்தினை பொழிந்து உங்களை அழைத்து கொண்டார். தம் அன்புக்கு உரியவர்கள் என்று சொல்லி உங்களை தெரிந்தெடுத்து கொண்டார். உங்களை மார்போடு அணைத்துக் கொண்டார். இன்று அதே தேவன்தான் உங்களை கானான் தேசத்திற்கு, வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் அந்த தேசத்திற்கு உங்களை அழைத்து செல்லுகிறார் என்று சொல்லி, நீங்கள் அழைத்த அந்த தேவனுக்கு, உங்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட அந்த தேவனுக்கு, உங்களோடு என்றென்றும் இருந்து உங்களை காக்கின்ற அந்த தேவனுக்கு நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ முற்பட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையைத்தான் முதல் வாசகத்திலே அங்கு மோசே தெளிவாகவே எடுத்து காட்டுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கு மோசே சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அனைத்தையுமே எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அல்லது அந்த வார்த்தைகளிலிருந்து எவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எவற்றை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இவை அனைத்திற்குமே அந்த ஒரே பதிலை தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 1 இறைபார்த்த 27 தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. கடவுள் இந்த உலகம் முழுவதையும் படைத்திருத்தார். படைத்தவர் தம் சாயலில் மனிதரை படைத்தார். தம்மை போன்று அவர்களும் வாழ வேண்டும் என்பதனாக கடவுள் விருப்பம் கொண்டதன் அடிப்படையில் அங்கு மனிதரையும் அவர் படைத்தார் என்பதனை தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். அப்படி என்றால் எந்த கடவுள் யாரின் மீது இரக்கத்தினை நிறைவாக பொழிந்தாரோ, எந்த கடவுள் யாரிடத்தில் நீதியை நிலைநாட்டினாரோ, எந்த கடவுள் யாருக்கு அவர்களின் தேவைகளின் அடிப்படையில் உறைவிடத்தையும் உணவையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களது வாழ்வினை நிறைவு செய்தாரோ, அதே கடவுளை போன்றுதான் அவர்களின் அன்புக்குரியவர்களாக வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதனை இன்றைய நாளுக்குரிய முதல் வாசகமானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலும் கூட நாங்கள் பார்க்கிறோம். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு விதமான சிந்தனைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இரண்டு விதமான சிந்தனைகள் இரண்டு இடங்களில் அங்கு நடைபெறுகிறது. நற்செய்தியுடைய முதல் பகுதியை நாம் பார்க்கிறோம். அங்கு கலிலேய கடற்கரை ஓரத்திலே அந்த நிகழ்வானது நிகழ்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை பார்த்து கூறுகிறார், மானிட மகன் மூப்பர்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், அவர் 3 உயிர்த்தெழுவார் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுவார் என்று சொன்ன உடனே அவரோடு இருந்த சீடர்கள் அனைவருமே துயர் உற்றார்கள் என்பதனை அங்கு மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இந்த துயர் உறுதல் என்கின்ற அந்த வார்த்தையானது இங்கு மட்டும் சீடர்களிடத்திலே காணப்படவில்லை. மாறாக இதற்கு முன் இதே நற்செய்தியாளர் தன்னுடைய 16 அங்கு கூறுகிறார், உயர்ந்த மலைக்கு தன்னோடு 3 அழைத்து கொண்டு இயேசு சென்றார் என்பதை நாம் வாசிக்கிறோம். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 அழைத்து கொண்டு அந்த தாபோர் என்கின்ற உயர்ந்த மலைக்கு இயேசு செல்லுகிறார். தோற்றம் மாறுகிறார். அங்கு மோசே, எலியா அவரோடு உறவாடுகிறார்கள். இறுதியில் பேதுரு அங்கு இயேசுவிடத்திலே கூறுகிறார், நாம் இங்கேயே இருந்து விடலாம் ஆண்டவரே என்று. எந்த மண்ணுலக வாழ்வு அவர்களுக்கு இன்பத்தை கொடுத்ததோ அதே இன்பத்தில் நாம் இருந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை பேதுருவிடத்திலே காணப்பட்டது. இந்த இடத்தில்தான் ஆண்டவர் இயேசு தனது முதல் சாவினை முன்னறிவிக்கிறார். இரண்டாவது, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியினுடைய இரண்டாம் முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம். இப்படியாக இயேசு தன்னுடைய சாவை இரண்டாம் முறையாக முன்னறிவிக்கின்ற பொழுதும் அங்கு சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் துயர் உறுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கூறுகின்ற வார்த்தைகள், அது தன்னுடைய சாவினை பற்றி முதன் முறையாக அவர் அறிவித்த நேரமாக இருக்கட்டும், இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி வாசகமாக இருக்கட்டும். இந்த இரண்டு இடங்களிலுமே ஆண்டவர் இயேசு தான் சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகள், மனித வாழ்வு என்பது வெறுமனே இன்பங்களால் மட்டுமே புடைசூழ வாழ்வது கிடையாது, மாறாக எந்த அளவிற்கு நாம் இன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதே போன்று துன்பத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனித வாழ்வின் இரு பக்கங்களாகவே இந்த மாட்சியும் இந்த துன்பமும், இந்த இன்பம் இந்த துன்பம், இந்த பாராட்டு இந்த அவமானம் அங்கு இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாகவே எடுத்து காட்டுகின்றன. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் தன்னுடைய வாழ்விலே தன் அழைக்கப்பட்ட அந்த மக்களுக்காக தம் ஒரே மகனை அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவரும் தான் அனுப்பப்பட்டது நோக்கத்தை தெளிவாகவே உணர்ந்திருந்தார். அனுப்பப்பட்டது நோக்கம் இந்த மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்டு அவர்களுக்கான விடுதலை வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பது என்பதனை அங்கு நிறைவேற்றியவராக தனது திருவுளம் எங்கு நிறைவு பெற வேண்டும் என்றால் அது கல்வாரி மலையில் என்பதனைத்தான் அங்கு இரண்டாவது முறையாகவும் அங்கு சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். இப்படியாக எடுத்துரைத்தவர் அந்த மீட்பு என்கின்ற பயணத்திலே, அந்த மீட்பு என்கின்ற பயணம் சிலுவையின் வழியாக மட்டுமே கிடைக்கும் என்று சொல்லி அந்த சிலுவையின் பாதையில் நடந்து வருவதற்கான அழைப்பினை அங்கு சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு தருகிறார். நற்செய்தியினுடைய இரண்டாம் பகுதியினை கூட நாம் பார்க்கிறோம். அங்கு வரி தண்டுபவர்கள் பேதுருவிடத்தில் கேட்கிறார்கள், உங்கள் போதகர் வரி செலுத்தவில்லையா என்று. அதற்கு பேதுரு சொல்லுகிறார், ஆம் வரி செலுத்துகிறார் என்று. வீட்டிற்கு வந்தவுடன் இயேசு பேதுருவை பார்த்து கூறுகிறார், நேராக சென்று தூண்டில் போடு, கிடைக்கக்கூடிய மீனின் வாயிலிருந்து எடுக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த வரியினை கட்டு என்று சொல்லி அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரு இறைவனால் அனுப்பப்பட்ட இறை மகனாக இருந்த வேளையிலும் மண்ணுலக மாந்தர்களின் வாழ்வோடு தன்னை எந்த அளவிற்கு இணைத்து கொண்டார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வும் கூட அங்கு சான்றாகவே இருந்து விடுகிறது. சீடர்களை பொறுத்தவரை இயேசுவோடு நாம் இருக்கிறோம், எப்பொழுதும் இன்புற்று நாம் வாழப்போகிறோம் என்று மதன நினைப்பில் தான் அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ கடவுளின் இரக்கத்தை நிறைவாக பெற்றவராக, அவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடிமையாக, அந்த அடிமையின் தாழ்நிலையை ஏற்றவராக மண்ணுவோர் எடுத்தவர் மனிதனாகவே இந்த மண்ணில் அத்துணை பணிகளையும் செய்தார். ஓர் இறைவன் மனிதனாக வந்து மனிதர்க்குரிய அத்துணை பணிகளிலும் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு மனிதர்களுக்கான மீட்பனை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வேளையில் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் அதே மனிதத்திற்குரிய இறை இயல்புகளோடு வாழத்தான் இன்றைய நாளிலே அந்த நற்செய்தி வாசகமும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சிந்தித்து பார்ப்போம் அன்பு கோரியவர்களே, கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், அந்த கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவரை போலவே நாம் வாழ வேண்டும் என்பதனை முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க பார்த்தோம். நற்செய்தியிலும் அதே சிந்தனையைத்தான் அங்கு நம்மாலும் பார்க்க முடிகிறது. நம்மை அழைத்த தேவன் வெறுமனே நம்மை சாதாரணமாக விட்டுவிடவில்லை, மாறாக நம் வாழ்விற்கான வாழ்வு என்கின்ற கொடையினை ஏற்படுத்தி கொடுத்தவராக, நம் வாழ்வில் ஒவ்வொரு மனிதருக்குமான திறமைகளை ஏற்படுத்தி கொடுத்த தேவன், பல்வேறு உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த வாழ்வு, இந்த மண்ணுலக வாழ்வு நிறைவு பெறுவதற்கான ஒரு காரணியாகவே அவர் அமைந்திருக்கிறார். அப்படியென்றால் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாழ்வு என்கின்ற கொடை, இந்த கொடையிலிருந்து நான் பெற்றிருக்கக்கூடிய திறமைகள், எனக்கான திறமைகள், நான் ஏற்படுத்தி கொண்டவை, கடவுள் எனது பிறப்பில் எனக்கு கொடுத்தவை அத்துணையாகவும் இருக்கட்டும், அதே போன்று இவை அனைத்தும் மத்தியிலும் எனக்கான உறவு நிலைகள், இவை அனைத்தையுமே கடவுளிடத்திலிருந்து நான் பெற்றவை, இந்த பெற்றவையின் அடிப்படையில் கடவுளுக்கு நாம் திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த மனநிலைதான் இன்று நமக்கான மனநிலையாக மாற வேண்டும் என்பதனை அங்கு நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, அன்று எகிப்தின் தேசத்திலிருந்து அழைத்து வந்த மக்களுக்கு கடவுள் வாக்களித்தார், நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். அதே உடன்படிக்கையைத்தான் இன்று மீண்டுமாக இயேசுவினால் நமது வாழ்விலே முழுமை பெறுகிறது. நம்மை அழைத்த தேவன் நமக்கான தந்தையாக இருக்கிறார், தந்தையாக இருந்து நமக்கானவற்றை ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படி என்றால் அவரது அன்புக்குரிய பிள்ளைகளாகிய நாம் அவரை போன்று இருக்க வேண்டும். அதுதான் சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் நாம் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த தருணங்கள், நமது செயல்பாடுகள், சொற்கள் எப்படியாக அமைந்து விடுகின்றன? நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த திறமைகளை அவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அதன் வழியாகத்தானே தந்தை அங்கு தனது திருவுள்ளத்தை நிறைவேற்ற முடியும். நான் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அபரிவிதமான அனைத்து நற்பலன்களின் அடிப்படையிலும் கடவுளை நான் போற்றி புகழும் பொழுது நிச்சயமாக அந்த கடவுள் என் பொருட்டு, என் வாழ்வின் பொருட்டு, என் உறவுகளின் பொருட்டு, நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த திறமைகளின் பொருட்டு இன்னும் அபரிவிதமான வளர்ச்சினை நம்மிடத்திலே கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இன்று நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் இறைவனை எந்த அளவிற்கு நாம் உற்று நோக்குகிறோம், அந்த இறைவனை நாம் மகிமைப்படுத்த படுத்த மாட்சி படுத்த படுத்த நிச்சயமாக இறைவன் இன்னும் பல்வேறு விதமான வளர்ச்சிகளினால் நம்மை நிறைவாகவே அணி செய்வார் என்பதுதான் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இறைவனால் அழைக்கப்பட்டவர்களாக, இறைவனுக்கு அன்புக்குரியவர்களாக நம்முடைய வாழ்வை இறைவனின் கைகளில் ஒப்படைப்போம். அவர் நற்குணங்கள் நம்மிடத்திலும் நிறைய காண கிடைக்கின்றன. அந்த நற்குணங்களின் அடிப்படையில் நம் வாழ்வை கட்டமைப்போம். அதை மட்டுமே நம் செயல்களாக மாற்றுவோம். அதனால் நம் சொற்களும் அந்த இறைவனை போற்றும் விதமாக அமையும் என்றால் அதுவே உண்மையான உறவாகும். அந்த உறவு இன்று மட்டுமல்ல, ஈராயிரம் ஆண்டுகளை கடந்த உறவாக, இன்னும் ஈராயிரம் ஆண்டுகளை கடந்த பின் தொடர்கின்ற உறவாக அமையும். அந்த உறவில் வாழுகின்றவர்களாக, அந்த தொடர்வு என்கின்ற பிணைப்பினை தொடர்ந்து முன்னேறி செல்லுகின்ற மக்களாக நாம் என்றும் வாழ இறைவன் அருள் வேண்டுவோம். மன்றாடுவோம். ஆமென்.
கைமாறு என்ன நான் செய்வேன், என் இறைவா பலியாய் அளிப்பதற்கு. கைமாறு என்ன நான் செய்வேன், என் பலியாய் அழிப்பதற்கு. உமக்கென்று வாழும் ஒரு ஜீவனாய் என் மனம் உமக்கே படைக்கின்றேன். ஏற்றருளும் இறைவா, ஏற்றருளும் இறைவா, கைமாறு என்ன நான் செய்வேன், அழிப்பதற்கு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி, எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை நீர் கனிவுடன் ஏற்றருளுவும்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் இரக்கத்தினால் நீர் எங்களுக்கு அளித்துள்ள காணிக்கைகள் உமது ஆற்றலினால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் மானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்து உரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படையாது பயன்படுகின்றது. ஆகவே வானகத்தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தினை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமோன் என்றும் மக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தினுடைய பொறுப்பு ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், தேர்வு நிலை ஆயர் சவரிமுத்து ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் மொத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தள்ளுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு உம்மில் துயில் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றறளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்றுவிக்கப்பட்டு நாம் அனைவரும் இணைந்து
பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பாராமல் மது திரு உலத்திற்கேற்ப இத்திரு அவை நம்பிக்கையை மட்டுமே நிறைவாக கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு ஒற்றுமையையும் அமைதியையும் வளமான வாழ்வினையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஒருவருக்கு ஒருவர் நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே எம்மேலிர
கொம்பையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம்பையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியருளும் எமக்கு
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோரும்
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை பாதுகாத்து வழங்குவதாக.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
கிறிஸ்தவ அன்புக்குரியோரே, இறைவனின் உடலையும் இரத்தத்தை உணவாக உட்கொண்டனா அவரினால் வலுவூட்ட பெற்றவர்களாக அவரது இரக்கத்திற்குரியவர்களாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அந்த இறைவன், நம்மை அழைத்த தேவன், நம்மை காக்கின்ற தேவன், நம்மை கைவிட்டு விடாதவராக ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கின்றவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல சொல்ல அதனால் நம் வாழ்வு வல்லமை பெறுகிறது, நம் உறவுகள் வலு பெறுகிறது, திறமைகள் அங்கு இன்னும் வளர்ச்சி பெறுகின்றன. அந்த தேவனின் பெயரை வாயை திறந்து உச்சரிக்கின்ற போதெல்லாம் நம் வாழ்விலே நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த நிறைவான வாழ்வு அந்த இறை நாமத்திலே உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக இப்பொழுது பாடப்படுகின்ற இந்த பாடலின் வழியாக இறைவனை நாமத்தினை புகழ்ந்து பாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.
Thank you. காணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உனக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உனக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா? உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா? வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா? உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா? என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெரு.
இதோ தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் தாயின் வயிற்றில் உன்னை நான் திருநிலை படுத்தினேன் என்று நம் தேவன் சொல்லியிருக்கிறார். நாம் உருவாவதற்கு முன்பே அந்த தேவன் நம்மை அறிந்தவராக, நம் தேவைகளை அறிந்தவராக இருந்து ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வினை வளம் பெற செய்கிறார். இந்த நல்ல நாளிலே அந்த இறைவன் உடன் இருப்பு என்றும் நம்மோடு இருப்பதற்காக நாம் ஜெபிப்போம். அந்த அன்பு தேவன் அன்று வாக்களித்த தேசத்திற்கு நான் உங்களை இட்டு செல்வேன் என்று சொன்ன தேவன், மோசேயின் வழியாக ஆரோனின் வழியாக அந்த மக்களை பாலும் தேனும் தேசத்திற்கு அழைத்து வந்த தேவன் இன்று நம் வாழ்விலே அதே ஒளி வீச செய்ய இருக்கிறார். அதற்கு தேவையானதெல்லாம் நம் வாயை திறந்து அவரை நோக்கி நாம் அன்றாட வேண்டிய ஒன்றுதான். அவரை நோக்கி மன்றாடவும், அவர் நாம நமது வாய் முழுவதும் இருக்க ஜெபிப்போம். அந்த இறைவனை நோக்கி நம் இதயத்தினை திறந்து வாயை திறந்து வேண்டும் போதெல்லாம் நமக்கு தேவையானவற்றை அவர் நிறைவாக பொழிகிறார், ஆசிர்வதிக்கிறார் என்பதுதான் இன்று உண்மையாகிறது. அந்த தேவன் அந்த ஆண்டவர் இன்று நம்மோடு இருப்பதனால் நாம் எதற்கு அஞ்சிடாமல் தொடர்ந்து நடந்திட அவரின் வல்லமையினை வேண்டவும். அன்பின் ஆண்டவரே, உமது அருள்கரம் என்றும் எங்களை தேற்ற வேண்டும் என நாங்கள் வேண்டுகிறோம். அன்று இந்த பாலை நிலத்திலே அந்த மக்களுக்கு தாகம் எடுத்த பொழுது பாறையிலிருந்து அந்த தண்ணீரை கொடுத்தியரே. அவர்களுக்கு பசி ஊற்ற போது மன்னாவையும் காடையும் பொழிந்து அவர்களது வயிறு நிரம்ப செய்தீரே. இதோ இன்று எங்களது வாழ்வு இந்த கொடையை நீ நிறைவாக கொடுத்திருக்கிற ஆசீர்வதித்திருக்க அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், கண்ணோக்கி பாரும். இந்த மண்ணுலக வாழ்வில் சிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த இன்னல்களின் மத்தியில் உம்மை நாங்கள் முகம் கொடுத்து ஏறெடுக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அவதியுறும் இந்த வேளையிலே எங்களின் மனங்களை திறக்க உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த தொற்று நோய்க்கு உட்பட்ட இந்த காலத்தில் உம்மையே மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களது வாழ்வினை கொடுத்த தேவன் நீரே எங்களை காப்பீர் என்று சொல்லி உம் கரம் பற்றி நாங்கள் நடக்கிறோம். அன்று நீ வாக்களித்த அந்த மக்களுக்கு அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களது வாழ்வினை நிரம்ப செய்தரே, வல்லமை பெற செய்தரே. இதோ இன்று எங்களது வாழ்வு வல்லமை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்துணை விதமான இந்த சமூகத்தின் அநீதி செயல்களையும் உன் பாதம் வைத்து நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும். உம் நாமம் சொல்லி நாங்கள் வேண்டுகிற இந்த அன்பு பிள்ளைகளுக்கான வரத்தனை கொடுப்பவராக நீர் இருக்கிற என்பதை நாங்கள் நம்புகிறோம். இதோ நாங்கள் விவிலியத்தில் வாசிக்க பார்க்கிறோம், இதோ நீர் உன் கைகளை குறுகிக் கொள்ளவில்லை, உன் காதுகளை அடைத்துக் கொள்ளவில்லை. எப்பொழுதெல்லாம் நாங்கள் உன் நாமம் சொல்லி ஜெபிக்கிறோமோ அப்பொழுதும் கரங்களை திறந்து எங்களுக்கு கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உன் கரத்தை திறந்து கொடுத்தரலாம். அந்த கரத்தின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக எங்களது வாழ்வு நாங்கள் நடந்து செல்கின்ற ஒவ்வொரு நாளுமே எந்த ஒரு அநீதியான செயல்களை நாங்கள் பார்க்காதவாறு செய்யாதவாறு அவற்றை நாங்கள் விழுந்து விடாதவாறு உம் கரம் எங்களை வழிநடத்தட்டும், உம் கரம் எங்களை தேற்றட்டும், உம் கரம் எங்களை மீட்டு எழுப்பட்டும். ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற இந்த நல்ல நாளிலே
எங்கள் மனங்களில் உள்ள வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுகின்ற பொழுது உம் காதுகளை நீர் குறுகி கொள்ளவில்லை என்று அன்று நீ தெரிவித்தீரே. இதோ ஆண்டவரே, இன்றும் காதுகளை திறந்து நாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய இந்த அத்துணை விதமான ஜெபங்களுக்காகவும் நீரே எங்களுக்கு செவி மடப்பீராக. என்றும் அரவணைக்கும் தேவனாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்றும் என்றும் உணர்ந்து கொள்ள, குறிப்பாக எங்களது வாழ்வுகளை நாங்கள் துவண்டு போகின்ற பொழுது துன்பங்களின் மத்தியிலும் துயரங்களின் மத்தியிலும் தொற்று நோய்க்கு உட்பட்ட இந்த காலத்திலும் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே உம்மை நாடி வருவதற்கான அத்தனை விதமான செயல்களை நாங்கள் ஏறெடுப்பதற்கான வல்லமை தந்தருள்வீராக. அன்பு ஆண்டவரே, மன்றாடுகிறோம், எங்கள் குரல் கேளும். இதோ நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையல்ல, நாங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான குறைகளையும் நாங்கள் செய்த தவறுகளையும் உம் பாதம் வைக்கிறோம். இவற்றை எல்லாம் மன்னித்தவராக, எங்கள் மனங்களை மீண்டும் தூய்மைப்படுத்திய தேவனாக, தூய உள்ளம் கொண்ட மக்களாக உம்மை நாங்கள் என்றும் நாடவும் தேடவும் அதற்கான வரங்களை பெற்று இந்த மண்ணுலக வாழ்வை சரியான வகையில் அமைத்துக் கொள்ள நீரை எங்களுக்கு உதவுவேராக. கண் பாரும் தேவனை, கண்ணீரோடும் கவலையோடும் மண்டியிட்டு உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக இறங்கி இருளும். எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க பெற்று நாங்கள் விரும்புகிற இந்த அன்பு பிள்ளைகள் விரும்பி தேடுகிற அத்துணை விதமான நலன்களாலும் நீர் இவரை ஆசீர்வதிக்க உம்மை நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக அலைகழிக்கப்பட்டு அன்பின் நோய்க்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்காகவும் வேண்டுகிறோம். நீரை அத்துணை பேருக்கும் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்து உமது அருளை பொழிந்து அவர்களது வாழ்வில் இனிமையை காண, உம்மை பற்றி கொள்ள, உம் கரத்தில் இருந்து அவர்கள் என்றும் நடந்திட அந்த அருளை அவர்களுக்கு கொடுப்பேராக. பாதுகாத்தருளும் தேவனே, உமது அன்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், பாதுகாத்திருக்கிறேன். அந்த அன்பிற்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ, பிறரும் அந்த பாதையில் நடந்து செல்வதற்கான அருளை எங்களில் நிரம்ப நாங்கள் பெற்றிட வல்லமை நிறைந்தவர்களாக இங்கு மாற்றும் தேவனே. வல்லமை நிறைந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ, உம் கரம் பற்றி நடக்க எங்களை உம் பாதம் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் தேவனே, வழி நடத்தும். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமா? இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிக்க உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் இத்திருவுணவு எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்று உறுதிப்படுத்த செய்தருள்வீராய. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் கடவுள் நம்மோடு.
இறைவனுக்கு நன்றி.
அழகு அழகு என்ன அழகு, என்ன அழகு. அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு. அம்மா என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு. லீபானின் நீச்சுனையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சியோனின்
அருள் மகளே என்ன அழகு, உன் அருள் அழகு என்ன அழகு, உன் அன்பழகு. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க என்ன அழகு, உன் அருள் அழகு என்ன அழகு, உன் அன்பழகு அம்மா என்ன அழகு, உன்னருள் அழகு என்ன அழகு, உன் அன்பழகு அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென்.